உங்கள் குடும்பத்தில் அமைதி காக்கும் சக்தி பெண்களிடத்தில்தான் என்றால் ஆகிஷன் தனித்தன்மை பெற்றாலும் அவன் ஒளியாக முடியாது. அவன் பெற்ற சக்தி தன் கணவனுக்கு வர செய்யும் போது அந்த மனைவியின் கணவன் மனைவி உண்டானவர்கள் தான் கிடைக்கின்றன. இப்போ உங்கள் வாழ்க்கை என்ன நடக்கின்றது? குடும்பத்தில் ஒரு தொழிலில் கஷ்டம்னா மனைவி கிட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு சொல்றோம். அதை கேட்ட உடனே நீங்க என்ன செய்யறீங்க? நீங்களும் சோர்வடைகிறோம். அப்ப திருப்பி என்ன என்றீங்க? கணவருக்கு அங்கே இடங்கள்லாம் இருக்குது, என்ன செய்வார் என்று வேதனை எழுறீங்க. இந்த வேதனை நிலையில் அவர் வேலைக்கு சென்றால் உங்க மனது இதுதான் இருக்கும். அப்போ அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இனி என் கணவருக்கு அங்கே என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் எப்படி இருக்குன்னு என்னீங்கன்னா, இதே உணர்வு அவங்க மனக்கலக்கத்தாகி ஒரு எந்திரத்தில் தெரியாமல் கைவிடலாம். ஆனால் கணக்கு எழுது நான் தப்பாக வேணும், அல்லது நடந்து செல்லும்போது சிந்தனை எழுது கேளு. நண்பருக்கும் நன்மை செய்தான் என்று வைக்கணும், தீங்கி செய்கிறான் என்றால் புறவு ஓடுகின்றது, வாகனம் ஓட்டினால் அதை அறிவாங்கிறது. இதே போல பாசத்தால் என் கணவர் இப்படி ஆகிட்டாரே என்று வேதனைப்பட்டால் அந்த வேதனை மிக கடுமையானது. என்ன ரெண்டு பேர் உடல்களையும் இது இருக்கின்றது. இந்த வேதனை என்ற உணர்வுகள் அவர் அன்பை இயக்கம் அடுத்து ஆகவே அவருடைய விபத்துகள் உண்டாகும். இதே மாதிரி கணவன் மனைவிகள் அடிக்கடி சங்கடம் இருப்பதுதான் இதை போல எடுத்துக்கொண்டு கணவன் மேல் பாசத்தாலோ அல்ல விருப்பாலோ எனக்கு இப்படி செய்துட்டு இருக்காரே அப்படின்னு வேதனைப்படும் உணர்வுகளை செய்தால் கணவர் வாகனத்திலேயோ மற்றது செல்லப்படும் போது இந்த உணர்வுகள் அங்கே இதாகி அவர் விபத்துக்குள்ளாகும், அல்லது தொழிலில் எதிர்ப்பு உண்டாகும், இவருடைய சொல்லிலே தடமாட்டமாகும். இதை போன்ற நிலையாகும். ஏனென்றால் பெண்கள் இடத்தில் வேதனை என்று வரும்போது கணவனை இயக்க மாறிவிடுது, அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாகிறது. இதே போல விவசாயம் செய்ய போனாலும் இந்த வேதனை என்று உணர்வானால் நாம் எந்த விவசாய பொருள் உணர்வாக உட்கொண்டோமோ இந்த உணர்வு அதில் பட்ட பின் அதன் உணர்வெடுத்து நமக்குள் அணுவானது. இந்த உணர்வு உணர்ச்சிகள் செடிமீர் படப்படும் போது அவன் வளர்ச்சியும் குடும்பத்தில் சங்கடம் சலிப்புள்ளவர்கள் குடும்பங்களை பார்த்தால் விவசாயமும் சரியாக இருக்கும். விவசாயம் மட்டுமில்லை, வியாபாரத்திலையும் இதே போல உணர்வுத்தன்மை வரும்போது நல்ல பொருளை நீங்கள் வைத்தாலும் வாங்குவோர் உணர்களையும் நாம் சங்கடமான உணர்வுப்பட்டதும் இதையும் உணர்வு மனமாக வீசி நான் எலக்ட்ரிக் எலக்ட்ரானும் இந்த மனங்கள் மாற்றப்பட்டு அந்த பொருளை வாங்க விடாத வழியை திரட்டி ஆக இதே போல குடும்பத்தில் எந்த அளவுக்கு சங்கடப்படுமோ இதெல்லாம் இருக்கும். அதனால் காலையில் நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டவர்கள் இப்போ நீங்கள் தியானத்தை இருக்கப்படும் போது இதன் விளக்கமான நூல்களை வெளியிட்டுகிறோம், படியுங்கள், மனதை பலப்படுத்துங்கள். சந்தர்ப்பம் வரும்போது குறைகள் வராது. இஸ்ராயின் உயிரை எண்ணுங்கள், துறை நட்சத்திரத்தின் பேரவை பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்துங்கள். சிந்திக்கும் தன்மை வரும், உங்களுடைய செயலும் நல்லதாக இருக்குது. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் வாழ்க்கையை தியானம் ஆக்க வேண்டும். சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும், யாரும் செய்யவில்லை. இந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வுதான் பிரபஞ்சம். அந்த 27 நட்சத்திரத்தை உணர்க்க அளித்து ஒளியானது துருவ நட்சத்திரம். ஆக நம்ம 27 நட்சத்திரத்தின் தன்மை பெறக்கூடிய தகுதி பெற்றது நாம். ஆக அந்த தகுதியின் எல்லைகள் இருப்பான் முழுமையடைந்த அந்த ஞான உணர்வு இன்றும் உண்டு. அதை நீங்கள் எடுத்தால் இருளை நீக்கும், சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கும், வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மை வரும், மகிழ்ச்சி என்ற உணர்வு வரும். இந்த உடலுக்கு பின் நாம் பரவியிலான நீ கோடி செல்வ வைத்தாலும் இந்த உடல் நம்முடன் வருவதில்லை, உயிருடன் ஒன்றி ஆக வேண்டும். அந்த உணர்வே நமக்குள் நாம் அடுத்து நாம் என்றும் ஏகாந்த நிலை, ஏகாதசி. இப்போ நாம் கோயிலெல்லாம் என்ன செய்வாங்க, வைகுண்ட ஏகாதசின்னு வடக்கு வாசலில் திறப்பாங்க, தும் தும் அன்னைக்கு விரதம் வந்து தள்ளிவிட்டு நீ முந்து நாம் முந்தும் போவாங்க. இதெல்லாம் சாங்கி சாஸ்திரம். அந்த வைகுண்ட ஏகாதசின் வடக்கு கிழக்கில் அந்த துருவ நட்சத்திரம் இருக்கும், அதை நாம் பெற வேண்டும். அது ஏகாந்த நிலை பெற வேண்டும், அருள் உணர்வு பெற வேண்டும் என்ற அந்த உணர்வின் தன்மை பெற்று நமக்குள் எல்லோரும் அந்த நிலையை எடுக்கப்படும் போது நம் உடலுக்குள் பரவப்பட்டு அந்த நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் படரப்பட்டு இந்த உணர்வுகள் பூமியிலே படரப்படும் போது நமக்குள் விளைந்த தீமையின் உணர்வுகள் இங்கே பூமியிலே அதனுடைய வலிமை நாம் ஈர்க்க தவறினால் சூரியன் கவர்ந்து செல்லும். நம்முடைய சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யாருமே இது மதிப்பில்லை. இன்று விஞ்ஞான உலகம் இன்று எத்தனையோ வகையில் வந்துவிட்டது. உறுப்புகளை மாற்றலாம், எத்தனை உறுப்புகள் வேணால் மாற்றி வாழலாம், ஆனால் சிறுதாகமே வாழ முடியும். பின் வாழ முடிகின்றதா? அதான் ராமேஸ்வரத்தில் என்ன செய்யறாங்க, நேரமாகிவிட்டது, மணலுக்கு வைத்து ராமன் பூஜிக்க தொடங்கினார். அவனுடைய பொருள் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டால், நாம் எத்தனையோ கோடி உணர்வுகள் இருந்து நாம் மனிதனாக பிறக்கப்படும் போது 100 குணங்கள் உண்டு. அந்த 100 குணங்கள் தான் நமக்குள் இந்த கௌரவர்கள் என்பதும், நாம் துருவ நட்சத்திரத்தில் உணர்வு சேர்ந்தது பஞ்ச பாண்டவர்கள் வெப்பம் காந்தம் விஷம், அந்த துணரின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது அந்த உணர்வு நமக்குள் எடுத்து தீமைகளை நீக்கும் உணர்வை, அது போல நிறைய 5 அதை நாம் நுகரக்கூடும். ஆக இதைப்போல் நம் வாழ்க்கையில் பையன் ஒருத்தன் தவறு செய்கிறான்னா, அதை உணர்வு நாம் பார்த்தோம், அவனை பார்த்த உடனே நம் உயிரை படுத்த பின் குடிசை திறப்போம். நம் உடலுக்குள் அதை சென்று விட்டால் மகாபாரதப்போம். நம் உடலுக்குள் கலக்கம் சிந்தனைகள் இழப்பதும் இதைப்போல நிலை வரும். ஆகவே அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு தான் சீதா ராமா. அந்த சுவையும் தன்னை கொண்டு நமக்குள் நல்ல நிலைகளையும் சிந்திக்கும் ஆற்றலும் நமக்குள் கிடைக்கின்றது என்பதை நீ தெளிவாக்குகின்றன. இன்று உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், இன்று நமக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் எவ்வளவு நல்லது செய்து அதை நாம் எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோயில். அந்த கோயிலை இப்ப நாம் மறிக்கிறோமானா இல்லை. இப்ப நாமும் அலங்காரம் பண்ணுவதற்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, கல் செலதான் பாலை ஊத்துறாங்க, அப்புறம் சந்தனத்தை ஊத்துறாங்க, வேற கனி வர்க்கங்களை கரைச்சி விடுறாங்க, கடைசியில் நன்னீரை விட்டு கழுவுறாங்க, அப்புறம் பன்னீரை விட்டு சுத்தப்படுத்துறாங்க. இது எதுக்காக வேண்டி செய்யறாங்க, எதுக்காக வேண்டி செய்யறாங்க? நாம் என்ன செய்யறோம், நம்ம வீட்டில் கோரிக்கை வைக்கிறோம், என் பிள்ளை சொன்னபடி கேட்க முன்னாடி பல விஷயம் செய்ய போகிறோம், ஏன்னா விவசாயம் சரியாதலைங்கிறோம், கொடுத்தவன்லாம் சரியாக கொடுக்கல, ஏதாவது அபிஷேகத்தை செய்துட்டு இதாக இருந்தால் அவனுக்கு பாலை ஊற்றி கனி ஊற்றி பஞ்சாமிரத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணப்போடு இந்த குறைகள்லாம் சொன்னால் அவன் பார்த்துக்கிடுவான். அதனால் அவனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி, ஏன்னா அந்த தெய்வத்துக்கு இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற சிலையை வழிக்கப்பட்டுள்ளது, இது மேலே நீங்கள் என்ன சிறங்க இத்தனை ஊற்றுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க ஏ பாலென்று தெரியுது, அந்த பாலை போல நான் மனம் பெற வேண்டும் ஈஸ்வரா, நான் பகிர்ந்து வாழும் சக்தி நான் பெற வேண்டும், என் பையனுக்கு தேமையை நீக்கி அந்த பாலை போல ஒரு தெளிந்த மனம் பெற வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளது 2 குறைபாடுகள் இருக்கு, என் கணவருக்கு இந்த பாலை போல ஒரு தெளிந்த மனம் பெற வேண்டும், அவருடைய சொல்லி இனிமே என்று அந்த சந்தனத்தை போல நல்ல நறுமணம் பெற வேண்டும் என் கணவருக்கு, இந்த ஆலயம் வருவோர் குடும்பங்களுக்கெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். ஏதாவது கோயிலில் பால் அபிஷேகம் நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் சுவாசித்தால் நம் உயிரே தான் அபிஷேகம் நடக்கின்றது, அந்த உணர்வு இரத்தத்துடன் கலந்து அமுதாக நம்ம அணுக்களை ஆகாரமாக சேர்கின்றது, இதுதான் துவைதம். அதில் வரக்கூடிய மனத்தை நுகர்ந்தால் அத்வைதம், நுகர்ந்து உயிரைப்பட்டால் விசிஷ்ட அத்வைதம். நாம் எதை மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று நம் உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு நம் ஆகாரத்துடன் சேர்த்து நம் உடலாக மாறுகின்றது, உயர்ந்த குணங்களை உனக்குள் அது உருவாக்கு, துவைதம் உடல். இப்படித்தான் நம்ம அப்பா வளர்ந்து தெரியாத மக்களுக்கு தெரிய வைக்க, நாம் சூட்சமைத்து நடக்கும் உண்மையில் உருவம் அமைத்து இந்த உணர்வின் சக்தி நாம் பெறுவதற்கு இப்பேற்பட்ட சக்தியை ஞானிகள் இதை உருவாக்கியுள்ளார். யாராவது கொஞ்ச நேரம் சிந்திக்கின்றமா, நல்ல வாஜன் பண்ணி பாருங்க. அப்ப என் கணவருக்கு அந்த பாலை போல சந்தனத்தை போல பன்னீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும், எனக்கும் அந்த தெளிந்த மனங்கள் பெற வேண்டும், கணவரு கும்பிடும்போது மழையை கிடைக்கும், என் குடும்பத்தில் அத்தனை பேரும் அந்த நிலைப்பெறும், இதெல்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ண வேண்டும். யாரும் உயிருக்கு அதுக்குத்தான் இந்த தெய்வம் நல்ல விஷயம், அதுக்கு காரண தெரிவித்து சிலை வைத்து இதை ஊத்தும் போது அந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்குவதற்கு தான் ஊத்துனாங்களே தவிர, அதை ஊத்துனவன் அந்த தீர்த்தத்தை பிடிச்சி போய் குடிப்பதற்கல்ல, அந்த தீர்த்தத்தை குடித்து நம்ம கொண்டு போவதற்கல்ல. ஆக இதை நமக்குள் எழுத்து உணரின் தன்மை செலுத்துவதற்கு செய்தான் ஞானிகள். இதை போல அபிஷேகம் செய்து முடிந்தவுடனே தடையிட்டு மூடுகின்றனர், அலங்கரிக்கின்றனர், வைர கிரீடத்தை வைக்கின்றனர், தங்க ஆபரணத்தை பொருந்துகின்றனர், பல மாலைகளை சூடுகின்றனர், தரையை நீக்குகின்றனர். அப்போது அங்கு இருக்கக்கூடிய நிலையில் இருளிலே தெரியவில்லை. நான் தெரிவதற்கு என்ன செய்கின்றான்? நமக்குள் இருக்கக்கூடிய நிலையின் தன்மை ஆறாவது அறிவு கார்த்திகேயா தெரிந்திடும் நிலை. இந்த அறிவை நான் தெளிந்து கொள்வதற்காக, தெளிந்து வருவதற்காக இதை செய்கின்றன. அப்ப அந்த தீபாத்தனை காட்டும் போது என்ன செய்யணும்? அங்கு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும். ஈஸ்வரா உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டிய நினைவை அங்கே கொண்டு போகும். இப்ப அந்த தீபாத்தனை காட்டும் போது என்ன செய்யறாங்க தெரியுமா? பையனை பற்றி இப்படி பண்ணானே, எங்க வீட்டுக்காரே விட்டுட்டாரு, கொடுக்கற கடன் கொடுக்கலையே, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சங்கடமா இருக்கு, காசையும் கொடுத்து போட்டு அங்க தெரிஞ்சுக்கிறத காமிச்சாங்கன்னா இவங்க எதை தெரியாங்க? வீட்டில் இருக்கிற சங்கடத்தெல்லாம் கொட்டி அந்த வெறுப்போடு தான் என் வீட்டுக்காரர் இப்படி, பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு. இதை அரிசியம் இயப்பும்போது இந்த குறைகளை அவங்க சொன்னா அவன் பார்த்துக்கிடுவான், யார் பார்க்கறது? இப்படி நாம் தப்பான வழியில் கோயிலை அவமதிக்கின்றோம். ஞானிகள் நாம் தெளிந்து தெளிவான நிலைகள் வாழ்வதற்கு செய்த இந்த நிலையை நாம் இந்த உடலின் இச்சைக்கு நாம் செயல்கின்றோம். இங்கே ராவணன் என்ன செய்கின்றான்? சீதாவை செலவழித்தான். நம்முடைய ஆசை நிமித்தம் இருக்கக்கூடிய சங்கடங்கள், அந்த சந்தோஷப்படும் எண்ணங்களை நாம் எழுக்க முடியாத தடைப்படுத்துகின்றதான் இங்க தசரத சக்கரவர்த்தி தசப்பிரியன். இந்த உடல், இந்த உடலின் இச்சை தான் நம் ஆலயங்களை காட்டுகின்றமே தவிர, நாம் அந்த அருஞ்ஞானிகை காட்டி உண்மை உணர்வை நாம் பெற முடியவில்லை. அப்ப நான் அந்த பொருளறிந்து செயல்படும் இசக்தி தெய்வத்தை காட்டப்படும் போதும், நான் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் பையன் அவன் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவன் எல்லோரும் போட்டும் அந்த ஞானத்தின் தன்மை பெற வேண்டும். அவன் மேல குறையா கோரிக்கிட்டே இருப்பான், அந்த ஞானம் பெற வேண்டும். நாம என்ன வேண்டும்? காசை கொடுத்து போட்டு அவர் அர்ஜுனர் பண்ண போகும்போது அழுது அந்த சாமி நம்மளுக்கு செய்வார்னு சொன்னா நம்மை அறியாமை. நாம் அதை என்ன செய்வதற்கு உருவத்தை கொடுத்து அருவ நிலையை நாம் எடுத்து நுகர்ந்து நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக்கியதுதான் ஆலயம். என் பையன் குருந்தன், அவன் உடல்நலம் பெற வேண்டும், அவன் சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும், தெளிவான உணர்வு சுவாசிக்க வேண்டும், தெளிவான மகனாக வாழ, என் கணவருக்கு அந்த பேரொருள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தும் அந்த அருஞானம் பெற வேண்டும், ஒரு தெளிவான வாழ்க்கை வேற வேண்டும், அவர் அலுவலர் என்றும் எனக்குள் இருக்கும், என் மனைவிக்கு அந்த நிலை பெறும், எங்கள் இருமனம் ஒன்றும், அது தெளிவான வாழ்க்கை வாழும் தன்மை வேணும். இந்த பொருளறிந்து செயல்படும் சக்தி நாம் மனைவி வீட்டுக்குள்ள என்ன மாமியார் நாத்தனாருக்குள்ள வந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு சங்கடமான கணவர்கிட்ட கோபம், அது கொஞ்சோண்டு நாட்டியார் இருந்த மாமியார் கூட கோபம், கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா நாத்தனார் கூட கோபம். இதெல்லாம் எங்கிருந்து வருது? அதை மாத்துறதுக்குத்தான் இது எல்லாம். அந்த எங்க குடும்பத்திற்கு பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், என் குடும்பத்தில் தெளிவான வாழ்க்கை பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அதை பெற வேண்டும். நம் வாழ்க்கையில் பலருடன் நாம் சேர்ந்திருக்கிறோம், பழகியிருக்கிறோம், அவர்களும் இந்த ஆலயத்துக்கு வருகின்றனர். அவர்கள் அந்த ஆலயத்து வரும்போது என்ன, இந்த ஆலயம் வருவோரெல்லாம் எண்ணும் போதும் அவர்களும் இந்த ஆலயம் வரப்போம் போதும் எல்லோருக்கும் பெற வேண்டும் என்றார். ஆக அந்த ரகத்தில் என்ன சொல்றோம்? பகமே மறக்கிறோம். கோயில்னா நாம் எப்படி மறியும்? நம்ம எல்லாம் திரிந்து வாழ ஞானிகள் சூட்சம நிலைகள், நாம் நமது அறிவை தெளிவாக்கும் சக்தியாக கோயிலை அமைத்தார்கள். அடுத்தது என்ன சொல்ல, நாங்கள் கனி வச்சிருக்கோம், கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா அவனிடமே வேண்டவே. எதை எண்ணுகிறோமோ அதைத்தான் இயக்குகின்றான், உருவாக்குகின்றான், உடலாக்குகின்றான், அறிவை ஆளுகின்றான். நம் உயிர் தான் எண்ணீரை இயக்குவதும் உடலாக்குவதும் அதை ஆழ்வதும் நம் உயிர் தான். நம் எண்ணீர் தான் அவன் செய்கின்றான். இதன் கீதையிலே நீ எதை நீகின்றாயோ அதுவாகின்றாய். தெளிவாக சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன. இதே போல இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பம்லாம் இருக்கணும், என்கிட்ட தொழில செய்கிற அந்த குடும்பம்லாம் அந்த நல்லா பெறணும், என் வாடிக்கையார் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் வியாபாரத்தில், அதே மாதிரி அவர்களும் இதே மாதிரி எண்ணுதல் கோயிலில் வந்தா அந்த பகலாம். அந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும், அந்த தெய்வீக செயலாக இருக்க வேண்டிய தெய்வீக பண்புகள் எனக்குள் வளர வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அதை பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவோரெல்லாம் தான் நான் பெற வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களையும் பெற வேண்டும். நான் பார்க்கும் குடும்பமெல்லாம் அந்த நிலை பெறும். என்ன சாமி தங்கம் போட்டிருந்தான்னு வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தேன். தங்கத்தை கழட்டி கணவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த சாமியில் தங்கத்தை பார்த்தேன், இத்தனையும் பிடியும் கொடுத்தாரு, பிடியும் கொடுத்துட்டியே, அவர் பிடியும் போயிட்டாங்க, எத்தனையும் பிடியும் கொடுத்தேன், ஒன்னையும் காணமே. இந்த எண்ணம் தான் வருது, இந்த உடல் நீச்சை தான் வருகின்றது. அந்த தங்கம் எப்படி மங்காது இருக்கின்றதோ இதை போல என் மனது மங்காது இருக்க வேண்டும். இந்த ஆணையம் வருவோர் குடும்பம் அந்த நிலை பெறும். என் குடும்பத்தில் எதனுடைய நிலையை தங்கம் மங்காது போல பெரியோர் உணர்வோ சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ வேதனை தான் நல்ல மனசில் மங்காதபடி அந்த தெளிவான நிலைகள் வேணும். சிறு குறைகள் என் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அந்த குறைகள் எங்கள் குடும்பத்தில் வராது. அந்த தங்கத்தை போல மனம் மங்காத அருள் குடும்பமாக வளர வேண்டும், வாழ வேண்டும். எத்தனை பேர் நாம் என்றோம், எழுத்தால் படிக்க முடியாது, உருவத்தால் அவன் காட்டி உணரின் தன்மை எண்ணி நாம் எண்ணி இது உயிர் இயக்குகின்றது, உணர்வு உமிழ்நீராக மாறுகின்றது, எத்தனை உயர்ந்த எண்ணம் ஆகத்துடன் கலக்கின்றது, நல்ல ரத்தமாக மாறுகின்றது, நம் உடலில் நல்ல அணுக்களை வளர்க்கின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் பெருக்குகின்றது. தீமையை நீக்கும் உணர்வு பகமையை நீக்குகின்றது. ஒன்றுபட்டு வாழும் தன்மை. அடுத்த என்ன செய்கின்றான், வைரத்தைப் போல என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். நான் சொல்லும் போது வைரம் எப்படி ஜொலிக்கிறோம், பிறருடைய சொல்லின் தன்மை அவங்க கஷ்டம் இருந்தாலும் அவர் மனதை தெளிவான நிலையை ஆக்க வேண்டும். நான் எதை போல என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும், என் செயலில் ஜொலிக்க வேண்டும். நான் செயல்பட பிறருக்கு நல்லது என்று உணர்த்தும் அந்த சக்தி அழைக்க வேண்டும் என்றால்தான் தெய்வத்துக்கு வைரத்தை போடுறது. நமக்குள் அந்த நல்ல குணங்களில் நீ எப்படி காக்க வேண்டும், சூட்சம உணர்வை சுவாசித்து உயிலே பட்டு தான் வேண்டும். இங்கு வேறு ஒன்றும் வேண்டியில்லை. இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கும்போது ரெண்டு பேர் உங்கள் நண்பர் ரெண்டு பேருக்கு ஆகலை, அந்த நண்பர்கிட்ட நீங்கள் பழகி இருக்கணவங்க என்ன செய்கிறாங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ உதவி செய்யுங்க, உங்களை பற்றி கேவலமாக பேசணும் அப்படியா, அவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்காம செய்யணும் அப்படின்னு சொன்னவொடனே நீங்கள் மோப்பம் பிடிக்கிறீங்க. அந்த மோப்பம் பிடிக்கிற கற்பனை சாமிகிட்ட என்ன இருக்குது, நாய் இருக்குது, கையில் என்ன இருக்குது, அருவாள் இருக்கு. ஆக அவர் சொன்ன தீமின் உணர்வோடு விருந்து விடுகின்றது. அந்த நாய் என்ன செய்து எதை மோப்பம் பிடித்து யார் வளர்த்தாங்களோ விசுவாசமாக இருக்கு. எதன் உணர்வின் மோப்பம் பிடித்து இந்த உணர்வின் தன்மை உடல் இருக்கு, அந்த விசுவாசமாக இருக்கு. அப்போ என்ன சரி, இவன் எப்படி அவன் சொன்னான் இவங்க பிரிக்க வேண்டும் இருக்கட்டு, நான் பார்க்குறேன் எங்கு இந்த உணர்வை பகல் அதந்து நல்லதையும் நீக்கி பகம் உணர்வை உருவாக்கும். ஆக இங்கே பரசுராம் என்றும்போது தீமைகளை நீக்கி சமப்படுத்தும் உணர்வு பெற்ற ஒரு மனிதன் என்ற நிலையில் இங்கே காட்டி மனிதன் வாழ்க்கையில் பிறருடைய தீமைகளை அவன் சுகத்திற்காக இதை செய்ய போகும்போது நாம் நுகர்ந்த உணர்வும் நம்ம எரியாமலேயே நமக்கு யூஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி எண்ணத்திலும் மகிழ்ச்சி நரசக்தி அவரும் பெறட்டும், தெளிந்த மனம் பெறட்டும், பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறட்டும் அப்படின்னு இதை எண்ணிட்டோம்னா அவர் சொன்ன உணர்வு நம்ம குரோதமாகவும் அவர் பதிவாக்கிட்டோம்னா அவரை பார்த்தோம்னு மோப்பம் பிடிப்போம். அவர் நம்ம எதாவது பேசியிருந்தோம் என்னாருக்கு இந்த மாதிரி சொன்ன இல்லை, பதிவு நினைவாகி மீண்டும் பகமை உண்டாக்கும். இதை போன்ற நிலைகளை நமக்குள் அறியாமல் சந்தர்ப்பத்தில் கேட்பது இங்கே கற்பனைசாமி ஏற்றோம். இப்போ நம்ம ஏற்றோம் கற்பனைசாமி ஆடை வெட்டி கீழே விட்டு நமக்கு உள்ள தொல்லையெல்லாம் போய்க்கிடுவான்னு சொல்லி கொடுத்து நமக்குள் இருக்கிற கஷ்டம் நல்ல குணங்களை கொள்ளுது, காணாதுக்கு அதுக்கு வேறு பலியை கொடுத்து இந்த உணர்வை வளர்த்து கொண்டு அந்த கற்பனைசாமி காட்டுன இருந்த நிலையதான் நமக்குள்ளும் நல்லதை காக்க முடியுமா. தலை யோஜனை பண்ணி நமக்கு பூராமையை தலைகீழ மாற்றி தவறுண்ட நிலையில் கிடையாது. அதனால்தான் அந்த வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். நாளை வருவோரெல்லாம் இந்த நிலை பெறணும், என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும். அடுத்தாவிடி இந்த மலரைப் போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும், என் குடும்பம் முழுதும் மலரைப் போல மனம் பெறணும், இந்த ஆலயம் வருவோரெல்லாம் மலரைப் போல மனம் பெறணும், நான் புகழ் குடும்பம் எல்லாம் மலரைப் போல மனம் பெற வேண்டும், என் தொழில் என் வாடிக்கையாளர்கள் மலரைப் போல மனம் பெற வேண்டும் என்று இந்த மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். இந்த உண்மை உணர்த்தியே அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி இழந்து தீமையை நீக்கி உருவாக்கியவர் அறிந்து வந்தான். இதை காட்டுகின்றான் அருள் உணர்வை நாம் பெறும் மகரிஷி சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி நாம் இதை போல எல்லாருடைய பகமை நீக்கினா இதெல்லாம் நம்ம அபிஷேகம் செய்து காட்டுறாங்கல்ல முதல்ல, இதெல்லாம் எண்ணும்போது உயிர்ப்பட்டு இந்த அபிஷேகம் நடக்கின்றது, நம்ம இரத்தத்தில் கலக்கின்றது, நல்ல குணங்களுக்கு அமுது கிடைக்கின்றது, உயர்ந்த வீரிய சக்தி. டாக்டர் என்ன செய்யறாங்க, நோயாகி போச்சுன்னு இன்ஜெக்ஷன் எடுத்து ரத்தத்திலெல்லாம் கலக்குறேன், அவை ஜிர்னு போய் மற்ற உணவுகள் கொண்டு போய் வீரியத்தை ஊட்டி அடுத்து உள்ளே உணவு கொடுத்து இந்த உணவின் சத்தை ஆகாரத்துடன் கலந்து அதோடு இணைக்கிறதுக்கு டாக்டர் செய்கிறான். நம்ம ஞானிகள் என்ன செய்கிறான், இதே போல மனிதன் சுவாசித்த உணர்வுகள் நம்ம ரத்தத்தில் எப்படி கலக்க வேண்டும் முதலில் அபிஷேகம் செய்து காட்டுகின்றான். இதையெல்லாம் நுகர்ந்தால் நமக்குள் அபிஷேகம் நடக்கின்றது உயிரான ஈசன். ஆக மகிழ்ச்சியோடும் உணர்வின் உணர்ச்சிகளை நம்மை இயக்குகின்றான். அதான் நாம் எண்ணும் உணர்வு நினைவாக்கப்படும் போது உயிரே படப்பும் போது அரங்கநாதன் எந்த உணர்ச்சியின் உணர்வோ ஆண்டால் நம்மை ஆளும், நம்முடைய எண்ணம் நம்மை ஆளும் என்பதை என்னை தெளிவாக கொடுக்கின்றான். சாஸ்திரங்கள் பொய் உண்டா? ஆனால் அதை பொய்யை மெய்ய அதை மெய்யாக்கிவிட்டு மெய்யை பொய்யாக்கி நாம் வாழ்கின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து இந்த விஞ்ஞானம் உருவிக்கின்றான் பல வகையில். ஆக இந்த விஞ்ஞான அறிவு பெற்ற நாமும் இன்று அதில் சிக்கக்கூடாது. இதனால்தான் ராமாயணத்தில் அனுசன் ராமேஸ்வரத்தில் தீ அது வந்து நேரமாகிவிட்டு இந்த உடலிலே காலம் குறுகிய காலமாக இருக்கு சொல்லி மனதை குவிக்கின்றோம். இப்போ நாம் கோயில் வந்து இந்த வாயில் வந்தோம்னா நாம் எல்லாருடைய மனதை ஒன்றாக்குகின்றோம். அதான் நேரமாயிட்டு இந்த உடலில் கொஞ்ச நேரம் இருக்குது. இந்த கோயிலில் போய் நம்ம எல்லாரும் மனதை குவித்தான். ஆக அதே சமயத்தில் என்ன செய்கிறான், சீதாவை திருமணம் செய்ய ஜனக சக்கரவர்த்தி ஆக சுயவரத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த சுயவரத்தை ஏற்படுத்தும் போது என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க திறமையை காட்டுறாங்க. ராமன் என்ன செய்கிறான், எவராலும் சொல்ல கதையில் எழுதுவான், எவராலும் தூக்க முடியாத இந்த காண்டி வெட்டி அவன் ஒரு நொடிக்குள் ஒடித்து விட்டேன். நான் ஒருத்த மேல வெறுப்பு இருந்துச்சுன்னா நான் மனுஷன் ஒழி அது அதனால் நம்ம எடுப்போமா ஒடிப்போமா? அதனுடைய வேகத்தை தான் காட்டும். அதனால் ராமன் என்ன செய்யறான், தீமை செய்யும் காண்டு பெற்றை ஒடித்தான், சீதாவை அரவணைத்தான். கல்யாண ராமா, இப்போ நாம் கோயிலில் போய் இருக்கக்கூடிய குழந்தை மேலே இருக்கக்கூடிய பகமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர்களெல்லாம் நல்லதானு தீமை செய்யும் காண்டி பெற்றை நாம் ஒழித்து விட்டு நாம் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும், மனம் குவித்து வாழும் தமிழ் கல்யாண ராமா. நமக்குள் என்றும் மகிழ்ச்சி என்ற நிலை வரும். ஏதான் நாம் பையன் சொல்லப்படும் போது வேதனை என்று உணர்வு எடுத்தால் நான் உயிரைப்பட்ட குருச்சேத்திரப்போ இப்படி செய்துகிட்டே இருக்கிறானே, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி வேதனைப்படுத்திட்டு இருக்கிறானே, அவன் நுகர்ந்த உடனே அவனை காக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வுக்கும் நாம் உயிரைப்பட்ட பின் இந்த உணர்ச்சி ரெண்டு உணர்வுக்கும் குருச்சேத்திரப்போ நடக்கு. இந்த உடலை உருவாக்கியது குரு. அப்ப அந்த குருச்சேத்திரப்பட நடந்த உடனே இப்படியே செய்திருக்கான் என்னன்னு இவனுடைய வலிமை உள்ளுக்கே சென்று வைத்தால் மகாபாரத போர் நம்ம உடல் எத்தனையோ கோடி உணர்ச்சியத்தை உடலுக்குள் மகாபாரத போர் நடக்கின்றது. ஆக நல்ல குணங்கள் எல்லாம் திணறுகின்றது. இதைத்தான் நாம் தெரிந்து விடுவதற்காக சித்தர புத்தரின் கணக்கு பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். இப்ப பையன் சேர்க்கை செய்கிறான் என்று சித்தரம், அல்லது மற்றொரு தவறு செய்கிறான் சித்திரம், அந்த உணர்வின் தன் ஞானப்பன் புத்திரன் இப்படியே செய்கிறாங்களே இப்படியே செய்கிறாங்க அதன் உணர்வு நமக்குள் அறப்பும் போது அவனுடைய வலிமை பாசம் அவனுடைய கயல்கள் தொடர்கின்றது. ஆனால் அவன் நல்லவன் ஆக வேண்டும் என்று சிந்தனை வெடித்து விட்டு அதே உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்கப்படும் போது அதுவே நம்மளுக்கு எமனாக வேண்டும். நல்லதை காக்கும் நிலையாற்றும் வேதனை என்ற உணரும் போது எத்தனையோ கோடி உடல்களை கடந்து வந்த இந்த விஷத்தின் தன்மை நமக்குள் அங்கு யமன் ஆகின்றது. யமன் எது மேல வருகின்றான், எருமை மேல வருகின்றான். அப்ப நம்முடைய எண்ணம் சிந்தனையற்ற நிலை வருகின்றது. அப்ப அந்த பாசக்கை எதனை நாம் தொடர்ந்து வேதனை எண்ணமோ அவன் வழிக்கொண்டு யமன் அந்த உணர்வுக்கொப்ப அந்த உயிரை அழைத்து சென்று செல்கின்றான். அதைத்தான் இங்கே தெளிவாக கூறுகின்றான். நமது சாஸ்திர விதிப்படி